கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகம் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த வேகத்திற்கு தோதுவாக நாமும் நம்முடைய அன்றாட வேலைகளை எப்படியோ சமாளித்து செய்து முடிக்குகின்றோம். நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய உத்தியோகம், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு நாளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஓரளவு இந்த வேகத்திற்கு தோதுவாக ஈடுகொடுத்து அவர் செய்து முடிக்குகின்றார். யாரை பார்த்தாலும் சொல்லுவார்கள், டைம் இல்ல, நேரம் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்குது, இன்னின்ன வேலை பேலன்ஸாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு நேரமும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய பலர்களுடைய பல வேலைகள் அவர்களுடைய சொந்த வேலைகளாக இருக்கலாம், அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கங்கள் இபாதத்துகளாக இருக்கலாம். சில நேரங்களில் சொந்த வேலைகளிலும் குறைபாடு, சில நேரங்களில் வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்திலும் குறைபாடு. ஆனால் இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக நம்மில் அநேகமானவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நேரங்களில் 3 மணி நேரம், 4 மணி நேரம் அவர்களை அறியாமல் மொபைல் போனுக்கு என்று, சோசியல் மீடியாக்கு என்று செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறேன் என்று அந்த எண்ணம், அந்த சிந்தனை கூட வருவதில்லை. அதை கணக்கு பார்ப்பதற்கு மக்களுக்கு நேரமும் இல்லை. சில நேரங்களில் மஸ்ஜிதிலே தொழுவிக்கக்கூடிய இமாம் ஒரு கொஞ்சம் பெரிய சூறாவை ஓதிவிட்டால் சொல்லுவார்கள், என்ன இவ்வளவு நேரம் ஓதுகின்றார். சில நேரங்களில் பயான்களை கொஞ்சம் நீட்டி விட்டார்கள் என்றால் அந்த நேரம் செல்வது விளங்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பகலிலேயும் இரவிலேயும் நம்முடைய நேரங்களில், சில நேரங்களில் இரவு 12 மணி 1 மணி ஆகிவிடும். ஆனால் நாங்கள் எங்களில் பலர் பேஸ்புக்ல இருப்பார்கள், பலர்கள் ஆன்லைன்ல இருப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய பேச்சு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் கொடுக்கணும் என்று நினைத்தோம். ஆனால் நம்முடைய மெசேஜ், நம்முடைய செய்தி நாம் கைகளால் எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது டச்சில், கம்ப்யூட்டர்ல, நம்முடைய போன்கள்ல நாங்கள் அடிக்கக்கூடிய மெசேஜஸாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் கொடுக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்கிறார்கள் மலக்குமார்கள். அதே மாதிரி நாம் படிக்கக்கூடிய செய்திகள், நாம் அனுப்பக்கூடிய மெசேஜஸ், நாம் அடுத்தவர்களுடன் பரிமாறக்கூடிய செய்திகள், நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள், நம்முடைய காதால் கேட்கக்கூடியவைகள், இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன்கள், நீங்கள் செவிகளால் காதுகளால் கேட்பது, கண்களால் பார்ப்பது, ஏன் உங்களுடைய உள்ளத்தில் சிந்திக்கக்கூடியவைகள், இவைகள் அனைத்தை பற்றியும் அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். நாம் பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, அவைகளை ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மாயல் பிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த ஒரு வார்த்தையை உச்சரித்தாலும் சரி, அது வாயால் பேசினாலும் சரி, கையால் எழுதினாலும் சரி, அல்லது அந்த எழுத்திற்கு சமமாக வேறு எதை செய்தாலும் சரி, அதை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ. உங்களுடன் சில பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக நாம் அனைவர்களும் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும், என்னுடைய மற்ற வேலைகளுக்கு நான் நேரம் காலம் கொடுப்பதை போன்று என்னுடைய மொபைல் போனுக்கு ஆன்சர் பண்ண எவ்வளவு நேரம் கொடுக்கின்றேன். என்பதை அநேகமானவர்கள் கணக்கு பார்ப்பதில்லை. ஆனால் மக்கள் இன்று பழகிவிட்டார்கள். என்ன ஏதாவது ஒரு செய்தி நம்முடைய குரூப்ல அல்லது வாட்ஸ்அப்ல வந்துவிட்டது என்றால் அதை ரொம்ப படு வேகமாக ஷேர் பண்ணுகின்றார்கள். அதை ரொம்பவுமே அவசரமாக அதை அடுத்தவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அது நல்லதோ கெட்டதோ அல்லது யாராவது ஒரு தனிநபருடைய விடயமா அல்லது ஒரு நாட்டுடைய ஒரு ஊருடைய ஒரு குடும்பத்துடைய அல்லது ஒரு தலைவருடைய விடயமா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், ஏதாவது ஒரு செய்தி வந்துவிட்டது என்றால் முதலாவது அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. பாசிக்கென்று சொல்லக்கூடிய தீயவன் கெட்டவன் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டான் என்றால் குற்றமற்ற ஒரு சமூகத்தார்களின் மீது பழியை போடுவதற்கு முன்னால பட்டபையனோ அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உண்மையானதா அது சரியானதா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு தெளிவுபடுத்தாமல் அதை சொல்லிவிட்டீர்கள் என்றால் பின்னால நீங்கள் அதற்காக வேண்டி கை செய்தப்படுவீர்கள். கை செய்த மாத்திரமல்ல, நாம் யார் யாருக்கு அந்த மெசேஜ்களை செய்திகளை அனுப்பினோமோ அவர்கள் எத்துணை பேர்கள் வேறு எவ்வளவு பேர்களுக்கு அனுப்புகின்றார்களோ அவர்கள் அத்துணை பேர்களும் அதில் ஏதாவது நலவிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைக்கும். ஆனால் கெடுதி பாவம் குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்தில் நாமும் ஒரு பங்கை எடுக்க வேண்டி வரும். நபியுடைய ஹதீஸ், மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ரி மித்ல உஜூரி மன் தபிஅஹு. யாராவது நல்லதின் பக்கம் வழிகாட்டுகின்றார், நேரான வழியின் பக்கம் ஒருவர் வழிகாட்டுகின்றார், அந்த நல்லதை நேரானதை யாராவது ஒருவர் யார் யார் செய்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுடைய நன்மையும் அந்த முதலாவது நபருக்கு கிடைக்கும். இதற்கு மாற்றமான கருத்து என்ன, யாராவது ஒரு கெட்டதற்கு வழிகாட்டுகின்றார், யாராவது ஒருவர் ஒரு பாவத்தை அறிமுகம் செய்கின்றார், அந்த பாவங்களை பார்த்து யார் யாரெல்லாம் பாவங்களை செய்கிறார்களோ அந்த அத்துணை பேர்களுடைய பாவங்களில் ஒரு பங்கு முதலாவது நபருக்கு வந்து சேரும். ஆனால் அநேகமானவர்கள் இதை யோசிப்பதில்லை. சில நேரங்களில் நாம் பார்க்கலாம் மேற்கத்திய மீடியாக்களில் பல மீடியாக்கள் அவர்களுடைய முழுமையான நோக்கம் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை பயங்கரவாதியாக காட்டோனும், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து காட்ட வேண்டும். அதனால சில நேரங்களில் ஒரு சின்ன ஒரு செய்தியாக இருக்கலாம், அதை திருவுபடுத்தி அதை மிகைப்படுத்தி ஒரு சின்ன படமாக இருக்கலாம் அதையும் திருவுபடுத்தி அதையும் மிகைப்படுத்தி அவசரமாக அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். ஆனால் கவலையான விஷயம் என்ன, அவர்கள் அந்த செய்தியை ஏதாவது ஒரு ஊடகத்தில் போட்டுடுவாங்க. ஆனா எங்கட சில சகோதரர்கள் அவர்கள் சொன்னது என்னமோ வஹி மாதிரி நம்பி உடனடியாக, ஆனால் இதனுடைய யதார்த்தம் தெரியாது. அவர்கள் எதை எதை மிகைப்படுத்தினார்கள், எதை எதைகளை கூட்டினார்கள், இதன் மூலம் நாங்கள் தான் சீரடைகின்றோம். யார், இஸ்லாமிய உம்மா, இஸ்லாமிய சமூகத்தை சீரழிப்பதற்காக அவர்கள் தீர்வுபடுத்தி அவர்கள் மிகைப்படுத்தி எதையாவது அனுப்பிவிட்டார்கள் என்றால் நம்முடைய சில சகோதரர்கள் அதை 500 பேருக்கு 1000 பேருக்கு அவர்கள் அனுப்பி நம்மின் மூலமாகவே அவர்கள் இஸ்லாத்தை இன்னும் கேவலப்படுத்துகின்றார்கள். ஆனால் இதை ஷேர் பண்ணக்கூடியவன் விரங்குவதில்லை, அறிவதில்லை. நானே என்னுடைய சமூகத்தை காட்டிக் கொடுக்குகின்றேன், என்னுடைய உம்மத்தை நானே காட்டிக் கொடுக்குகின்றேன் என்ற உணர்வு வருவதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க பார்க்கலாம் எங்களுடைய நாட்டில் சமீபத்தில், அதாவது சென்ற வருடம் என்று வைத்துக் கொள்வோமே, இஸ்லாத்திற்கோ முஸ்லீம்களுக்கோ ரொம்ப எதிராக பேசிக் கொண்டிருந்த ஒருவர் அல்லது ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக அவர்களை பிடித்து விட்டார்கள், அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள், ஜெயிலிலே போட்டு விட்டார்கள் என்றால் நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி யோசிக்கணும், இதுல நாங்கள் சம்பந்தப்படுதல்ல. ஆனால் நாங்கள் பார்க்கலாம் எங்கட சில சகோதரர்கள் அதை ஆனந்தம், அதன் மகிழ்ச்சி, அதை கொண்டாடி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி பல வகையான செய்திகளை அனுப்பி விடுகின்றார்கள். அதிலும் விசேஷம் என்ன, அவங்களோட உள்ள நான் முஸ்லிமுக்கும் அனுப்புறாங்க, மாற்று மதத்தவர்களுக்கும் அனுப்புறாங்க. இவர்களுக்கு விளங்குவதில்லை, இந்த மாற்று மதத்தவர்களுக்கு நம்மின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, மஹப்பத், அந்த அன்பு இதன் மூலம் குறையும் என்று நினைப்பதில்லை. யாராவது பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒருவன், அவனுக்கு ஒரு வகையான அறிவோ ஞானமோ இல்லை, ஒரு வகையான சண்டித்தனம், ஒரு வகையான ரவுடி போக்கு. அவன் வேணும் என்றே ஒரு ஆணோ பெண்ணோ வைத்துக் கொள்வோம், ரொம்ப வேகமாக ரொம்ப மோசமாக இஸ்லாமியர்களை திட்டுகின்றான் என்றால் அவன் வேணுமென்றா ஒரு 50 பேருக்கு அனுப்பியிருப்பான். ஆனா எங்கட சகோதரர்களும் உங்களுக்கு அப்படி செய்ய இயலுமா? நாங்க வாங்களுக்கு செய்வோம். அதை விட வேகமாக இவர் திட்டுகின்றார், அதை விட வேகமாக இவர் ஏசுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மாட்டு மதத்தவனின் மூலமாக ஏற்பட்ட விபரீதத்தை விட நம்முடைய இந்த இஸ்லாமிய பெயரின் மூலமாக செய்திகளை அனுப்புகின்றான், பரத்துகின்றான். அதன் மூலமாக நம்முடைய சமூகம் இன்னும் பாதிக்கப்படுகின்றது. ஒரு சிலரை நாங்க பார்க்கலாம், அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜஸுக்கு யாராவது ஒத்தரோ ரெண்டு பேரோ ஒரு நல்ல லைக்கை அனுப்பிச்சா நினைக்கிறாங்க முழு நாட்டு மக்களும் எங்களோட, ஒட்டுமொத்த சமூகமும் எங்களோட நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வேற வேலையே இல்லை, அவர்களுடைய அநேகமான டைம், அவர்களுடைய நேரங்கள் பேஸ்புக்ல அந்த சோசியல் மீடியாவுல கலந்து கொண்டிருக்குது. ஆனா குர்ஆன்ல ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயம், அவர்களின் மீது அவதூறு சுமத்தப்படுகின்றது, அவர்களின் மீது இட்டு கட்டப்படுகின்றது. சில முனாஃபிக்குகள் அவர்களின் மீது படுதூரை அவதூறை சுமத்துகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்குகின்றான். இந்த மாதிரியான செய்தி வந்தா நீங்க எப்படி நடக்கணும்? லௌலா இத ஸமிஅதுமூஹு ظன்னல் முஃமினூனா வல் முஃமினாது பி அன்ஃபுஸிஹிம் கைரன் வ காலூ ஹாதா இஸ்கும் முபீன். இந்த மாதிரியான செய்திகள் உங்களோட காதல விழுந்தால் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் தன்னுடைய சமூகத்தை பற்றி நல்லெண்ணம் வைத்து இது உண்மையில மிகப்பெரிய அவதூறு, இது உண்மையில மிகப்பெரிய இட்டுக்கட்டு என்று தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்குகின்றது? மீடியாக்காரர்களுக்கு வியாபாரம் நடக்கணும், ஊடகங்களுடைய வியாபாரம் ரொம்ப வேகமா நடக்கணும். அதனால உலகத்தில் உள்ள யாராவது ஒரு பிரபலியம், அது அரசியல்லையோ அல்லது வேறு ஏதாவது எந்த துறையில் எவனாவது ஒரு பிரபல்யம் பிடித்தவர் அவர் ஏதாவது ஒன்றை செய்து விட்டார் என்றால் அவர்கள் வேகமாக அதை பரத்துகின்றார்கள். முந்தைய ஒரு காலத்தில் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆளை சந்திச்சா எப்படி மழை, கடுமையான மழை, கடுமையான வெயில், அப்படித்தான் பேசுவாங்க. இப்ப பேசுறதே பேஸ்புக்ல பாத்தீங்களா, இந்த ட்விட்டர்ல பாத்தீங்களா, இப்ப பேசுறதே அதுதான். அவர்கள் காலம் நேரங்கள் அதில் கடுகின்றது மாத்திரமல்ல, யாரையாவது சந்தித்தாலும் பேச்சும் அதுதான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, யாராவது ஒரு பெரியவர் அது அரசியல்லையோ வியாபாரத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு முக்கிய நபரை பற்றி ஒரு செய்தி வந்தால் குர்ஆன் என்ன கூறுகின்றது? லௌலா இஸ் ஸமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். இந்த மாதிரியான செய்தி வந்தால் நீங்க என்ன சொல்லணும்? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்லை, இது பெரிய இடத்து சமாச்சாரம், அதுல நாங்க ஈடுபட இயலாது, அதுல நாங்க தலை போட இயலாது, அதற்குள்ள என்னென்ன இருக்குமோ தெரியாது. உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டோம் என்று நாங்கள் விட்டுவிடணும். ஆனால் இங்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரியான செய்தி வந்தா தான் வேகமாக பறத்து கொண்டோம். நாங்க நல்ல உருபடியத்தை விளங்கணும். எங்களுக்கு வரக்கூடிய செய்தி, எங்கட காதல விழக்கூடிய மெசேஜஸ், இவைகள் அனைத்தையும் ஆராயாமல் தீர விசாரிக்காமல் உடனடியாக மற்றவர்கிட்ட சொன்னால் அவர் மிகப்பெரிய பொய்யன். நபியுடைய ஹதீஸ், கஃபா பில் மரி கலிபன் ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமியா, ஒரு மனிதன் பொய்யராக இருப்பதற்கு எதுவே போதும், அவருடைய காதல விழக்கூடிய அனைத்தையும் உடனடியாக அடுத்தவருக்கு சொல்லிவிட்டால் அவர் பொய்யன் என்பதற்கு அதுவே போதும் என்றார்கள். அதுல காதல விழலாம், நமக்கு வரலாம் போன் மூலமாக, அல்லது நமக்கு வரலாம் அந்த சமூக வலையதளங்களின் மூலமாக, எது வந்தாலும் அதை அவசரமாக அனுப்பிவிட்டோம் என்றால் அவர் பொய்யன் என்பதற்குரிய அடையாளம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப கவலை என்னண்டா, இன்னைக்கு எல்லாரும் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு குரூப், படிக்கிற மாணவர்கள் அவங்க ஒரு குரூப், மாணவிகள் அவங்க ஒரு குரூப், விளையாடுறாண்டா அவங்களோட டீம் ஒரு குரூப், பிசினஸ்காரவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு டீம், ஒரு ஊராட்கள் அவங்களுக்குள்ள அவங்க ஒரு டீம், யாராவது அவர்களுக்குள்ள ஒரு ஆள் இறந்துட்டான்னு வைத்துக் கொள்வோம். உதாரணமாக ஒருவருடைய பாப்பாவோ உமாவோ இறந்துட்டாரு. இப்ப அந்த குரூப்பில் உள்ள 100 பேரும் இன்னால் இல்ல அனுப்புறது எங்கே இருக்குது? அட யோசிக்கோம், இந்த 100 பேரும் இன்னால் இல்ல அனுப்பி என்ன? அந்த இறந்தவருக்கு அவருடைய தந்தை அவருக்கு ஒரு துவா செய்தால் பரவாயில்லை, அவருக்கு மட்டும் ஒரு ஆறுதல் வார்த்தை அனுப்பினா பரவாயில்லை, அவருக்கு மட்டும் ஒரு SMS அனுப்பினா பரவாயில்லை. ஆனால் குரூப்ல உள்ள 100 பேர் அவர் முக்கியமான வேலையில் இருக்கிறாரு. இப்ப மெசேஜ் SMS வந்ததற்குரிய அந்த பெல் பட்டதோடு எல்லாத்தையும் விட்டு ஓடிவார். அவரு என்ன மெசேஜ் வந்திருக்குதுன்னு பாக்கிற மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த மொபைல் போன் மூலமாக நாங்க பார்க்கலாம். ஒரு ஆள் அரசாங்க உத்தியோகம் செய்கிறார், அல்லது ஒருவர் இன்னொருவருடைய கடையில வேலை செய்கிறார், அல்லது ஒருவர் மதரசாவுல மாணவர்களுக்கு குரான் ஓதி கொடுக்கிறார், அல்லது அரபி மதரசாக்கள்ல உலமாக்களுக்கு படித்து கொடுக்கின்றார். இதிலிருந்து யாரும் விதிவிலக்கல்ல. அவர்களுடைய பாட நேரம் 30 மணி நேரம், 50 நிமிஷம். ஸ்கூல்ல மாஸ்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். 45 நிமிஷம், 50 நிமிஷம் பாட நேரம். அந்த நேரத்தில் மொபைல் போன கிளாஸ் கொண்டு போறதே கூடாது. ஏன், வெளியூர்களில் வேலை செய்யறவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், 8 மணி நேரம் ஜொப்புண்டா செக்யூரிட்டி கார்டுட்ட போன ஆஃப் பண்ணி கொடுக்கணும், மாலையில ரிட்டர்ன் வந்தா தான் போன எடுக்கணும். அவங்களை எட்டவரல அவர்களுடைய சொந்த விஷயங்களை பேச இயலாது. சொல்லுவாங்க, நீங்க போன் பண்ணாதீங்க, போன் வேலை செய்யலா, வேலை செய்யாது. எமர்ஜென்சின்றா ஒரு லேண்ட் போன் நம்பரை கொடுப்பாங்க, அதுல நீங்க மெசேஜ் வைங்க. அண்டு மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, 8 மணி நேரம் அவர் அங்க ஜொப் செய்கின்றார். அதுல 5 நிமிஷம் 10 நிமிஷமோ மொபைல் போன் பேச அனுமதி இல்லை. ஆனா பெரிய கவலை என்னண்டா, இதுல அனைவர்களும் மாற்றிப்பட்டிருக்கிறாங்க. படித்தவர்களாக இருக்கலாம், மாஸ்டர் மார்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், ஹஜரத் மார்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கலாம். இவர்கள் அநேகமானவர்கள் ஒவ்வொரு மொபைல் போனுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவருக்கு நிம்மதியா சாப்பிட டைம் இல்ல. அதை விட ரொம்ப கவலை, மஸ்ஜிதுல தொழுவதற்கும் நேரம் இல்ல. ஒரு ஆள் மஸ்ஜிதுக்கு வாராரு, ஜமாத்தோட தொழணுமுண்டு வாராரு, ஆல்ரெடி எக்காம சொல்லப்பட்டாச்சு, எக்காம சொல்லப்பட்டா எல்லோரும் வேகமா வருவாங்க, எப்படியாவது ஜமாத்தை பிடிக்கணுமுண்டு. ஒரு ஆள் மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டாரு, இப்ப மொபைல் போன்ல ரிங் படுது, இப்ப ஓடுறாரு வெளியில, நான் வந்திருக்கிறேன் மஸ்ஜிதுக்கு, நான் தொழ வந்திருக்கிறேன், இந்த போனுக்கு ஆன்சர் பண்ணாததுனால லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டமும் இல்ல, அது ஆன்சர் பண்ணினதுனால லட்சக்கணக்கான லாபம் கிடைக்க போறதும் இல்ல. சில நேரத்தில் வெளியில வந்து பார்த்தா ரோங் நம்பராக இருக்கும், சில நேரத்தில் வெளியில வந்து பார்த்தா தேவையில்லாத ஒன்றாக இருக்கும். நான் எதை சொல்ல வரேன், எவ்வளவு கவலாண்டா, இன்றைக்கு இந்த போனுக்கு ஆன்சர் பண்றத எவ்வளவு அவசியமாக்கிட்டாங்கண்டா, அதன் மூலம் எவ்வளவு பாரதூரமான விளைவுகள், அந்த சோசியல் மீடியாவுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களின் மூலமாக எத்துணை அவசியமான அவசரமான கட்டாயமான வேலைகள் அங்க பால்படுது. வீட்டுக்குள்ள வந்தா கணவன் அவர் அவருடைய பேஸ்புக்ல, மனைவி அவட பேஸ்புக்ல, மகன் அவருடைய ஐபேட்ல, மகள் அவளுடைய கம்ப்யூட்டர்ல, வீட்டுல 4 பேரும் இருக்கிறாங்க, 4 பேரும் மூமா. ஏன், ஒரு நாளைக்கு மற்றவரோட பேச நேரம் இல்லை, எல்லாரும் பிஸி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கோடு, எங்கட கண்ணுக்கும் ஒரு ஹக்கொண்டு இருக்குது, எங்கட உடம்புக்கும் ஒரு ஹக்கொண்டு இருக்குது. கண்ணுக்கு கூட வேலை கொடுத்தீங்கண்டா அந்த கண் பழுதாகிடும், உடம்புக்கு கூடுதலான நேரம் கொடுத்தீங்கண்டா இந்த உடம்பு பழுதாகி போய்விடும். அதனால தான் உலகத்திலேயே எட்டவர் தான் ஜொப், அதற்கு மேல அவரால் வேலை செய்யலா. அநேகமான நாடுகள்ல 8 hours தான் ஜொப்ப வச்சிருக்கிறாங்க. என்ன, 8 hours மேலாடி இவரால வேலை செஞ்சா தாங்காது. ஆனால் நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அநேகமானவர்கள், ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லல, ஆனால் அநேகமானவர்கள், கொஞ்சம் நீங்க இந்தியிலிருந்து எண்ணி பாருங்க, நான் மொபைல் போனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கின்றேன், என்னுடைய பேஸ்புக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுக்கின்றேன், அதுல என்னுடைய எவ்வளவு நேரங்கள் கழிகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் 3 மணி நேரம், சில நாட்களில் 4 மணி நேரம், ஒரு சிலர் படுப்பாங்க 12 மணி 1 மணி, சில நேரங்களில் கணவன் மனைவி படுக்கைக்கு சென்றுடுவாங்க, மகனோ மகளோ ஹோம்ஒர்க் செய்யற மாதிரி காட்சி. ஆனா அவங்க ஹோம்ஒர்க் செய்யல, அவங்க இன்டர்நெட்ல இருக்கிறாங்க. முந்தைய ஒரு காலத்தில் நாங்க பார்க்கலாம், வீட்டுக்கு யாராவது ஒரு ஆண் வந்தா பெண்கள் எல்லாம் வெக்கி கூணித்து பயந்து பயந்து சோருக்கு பின்னால அந்த கேட்டுக்கு பின்னால இருந்து மறைஞ்சு மறைஞ்சு பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு பேஸ்புக்ல யாரோ எவரோ எவனோ இந்த நாட்டில் உள்ளவனோ எல்லோரும் அவர்களுடைய உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதில்ல. முழுக்க முழுக்க சிலர் அவர்களுடைய பொய்யான பெயர் பொய்யான அட்ரஸ் பொய்யான நம்பர்களை கொடுத்து எவ்வளவு பேர் இந்த ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் இதன் மூலம், எத்தனை பெண்கள் இதன் மூலம். ஆனால் அநேகமானவர்களுக்கு விளங்குதில்லை. ஏமாற்றப்பட்டதை போட்டு அவரும் பின்னால ஏமாறு. இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி இந்த பெண் ஏமாற்றப்பட்டுட்டாரு, இப்படி இந்த ஆண் ஏமாற்றப்பட்டுட்டாரு. ஏன் திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்ற சமீப காலத்தில் டிவோர்ஸ், 15 வருஷத்துக்கு பின்னால டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, 20 வருஷத்துக்கு பின்னால டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. வெளியில சொல்ற காரணம் வேற, உண்மையான காரணம் அவருக்கு பேஸ்புக்ல வேற பெண்ணோட தொடர்பு, அந்த பெண்ணுக்கு பேஸ்புக்ல வேற ஆணோட தொடர்பு. அதனால இத பகிரங்கமா வெளியில சொல்ல இயலாது. அதனால வெளியில வேற காரணங்களை கணவன் மனைவியின் மீது குற்றச்சாட்டு, மனைவி கணவனின் மீது குற்றச்சாட்டு மேலான பெரியார்களே சகோதரர்களே. ஆக முழு உலகத்தில் உள்ள எல்லா வகையான மனிதர்கள், ஆண்கள் பெண்கள், எல்லா மோசமான காட்சிகளை பார்ப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கு. நாங்க இதை கட்டுப்படுத்தல, நாங்க இதற்கு வரையறையை ஏற்படுத்தலாண்டா. முதலாவது எங்க வீட்டில் உள்ள மகள்மார்களை மகன்மார்களை பார்க்கறதே பாதுகாக்கிறதே கஷ்டம். முதலாவது நான் என்ன சீராக்கணும், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நாங்க எங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், கணவனும் மனைவியும் தன்னை கட்டுப்படுத்தணும். நான் காலை முதல் மாலை வரைக்கும் என்னுடைய அந்த பேஸ்புக் ஓபன் பண்ண மாட்டேன். இரவேல படுப்பதற்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னால கொஞ்சம் ஓபன் பண்றது. இது அவசியம், இது கட்டாயம். அதை மட்டும் பார்க்கறது 10 மணி ஆகிட்டா நான் மூடிடுவேன். நாங்க மூடி எங்களுக்கு ஓப் பண்ணினா தன் மகனுக்கு சொல்லலாம், எங்களுடைய மகள்களுக்கு சொல்லலாம். அவர்களை படுக்க வைத்து விட்டுத்தான் நாங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, பெரிய கவலையான விடயம் என்னண்டா, சில ஒரு சிலர் கூறுவார்கள் ஹஜரத் உண்மையைத்தானே சொல்றோம், இந்த நாட்டில் நாங்க சிறுபான்மையினர், அதனால சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாங்க உண்மையாக இருந்தாலும் சில விஷயங்களை சில நேரங்களில் மறைக்கணும். நபியுடைய காலத்தில் முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நீளமான ஹதீஸ். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அபூ ஹுரைரா நீங்க வெளியில போங்க, வெளியில போய் யார கண்டீங்க, அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் மனதால் உறுதி கொண்டு வாயால சொன்னா அவருக்கு சுருக்கம் இருக்குதுன்னு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. அதற்கு சாட்சியாக என்னுடைய இந்த ரெண்டு செருப்புகளை எடுத்துக்கொண்டு போங்க. அன்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவங்க வெளியில வந்தவுடன் முதலாவது சந்தித்தது ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேட்டாங்க, ஹதரத் உமர் அபூ ஹுரைரா என்ன கையில செருப்பு? இல்ல நபி அவங்க சொன்னாங்க, யாரு அதாவது கல்பால உள்ளத்தால உறுதி கொண்டு நாவால கலிமா சொல்லுவாங்களோ அவங்களுக்கு சொருக்கம் வாஜிபு. அதற்கு ஆதாரமாக நபி அவர்கள் இந்த ரெண்டு ஸ்லீப்பரை செருப்பை தந்து அனுப்பி வைத்து விட்டார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஓங்கி அவருடைய நெஞ்சில குத்துறாங்க. ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு கூறுகின்றார்கள், அந்த வேகத்துல நான் கீழே விழுந்துட்டேன், என்னால் அழுகையை கூட அடக்க முடியல. அவ்வளவு நான் வேகமாக கதறி கதறி அழுது கொண்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். என்னை பின்தொடர்ந்து ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பின்தொடர்ந்து ஹதரத் உமரும் வந்து விட்டார்கள். நபியும் கேட்டாங்க, அபூ ஹுரைரா ஏன் இப்படி அழுகுறீங்க? இல்ல விடயம் எல்லாத்தையும் சொல்லி ஹதரத் உமர் எனக்கு இப்படி அடிச்சாரு, அதனால நான் இப்படி அழுது கொண்டிருக்கிறேன். நபியும் கேட்டாங்க, உமர் நீங்க செஞ்சீங்களா? ஆம் யார ரசூலுல்லாஹ், நான் செஞ்சேன். ஏன் இப்படி செஞ்சீங்க? இல்ல யார ரசூலுல்லாஹ், இவர் நீங்க சொன்னது உண்மை, இவர் சொன்னாலும் அதுவும் உண்மைதான். ஆனா மக்கள் கொஞ்சம் அமல் இபாதத்துல பலகீனம் அடைந்து முக்கியமான கட்டளைகளை கடமைகளை சட்டதிட்டங்களை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இதை சொல்லிட்டா அவர் இது மட்டுமே எனக்கு சொர்க்கம் போறதுக்கு போதும் என்று நினைச்சு மற்ற அமல்களை விட விட்டுடுவாரு, அதனால தான் நான் இப்படி செய்தேன். நபி அவங்க சொன்னாங்க, உமர் நீங்க செஞ்ச வேலை சரி. நபியுடைய காலத்துல எந்த ஊடகங்களும் இல்ல, அவ்வளவு வேகமாக செய்திகள் பரவுவதும் இல்ல, ஆனால் நூற்றுக்கு நூறு நபி அவர்கள் சொன்னது உண்மை, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல போறது உண்மை, ஆனாலும் சில நேரங்களில் உண்மையை மறைத்தார்கள். புகாரியில வருது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், ரெண்டு விடயத்தை நான் படித்துக் கொண்டேன் நபியின் மூலமாக, ஒரு விடயத்தை நான் பகிரங்கமாக சொல்லிட்டேன், ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லாமல் மறைத்துட்டேன். அதை மட்டும் நான் சொல்லி இருந்தா என்னுடைய கழுத்து அறுபட்டு போயிருக்கும், என்னுடைய தலை போயிருக்கும் என்று ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுவதற்கு முன்னால சொல்லி இருக்கிறாங்க. ஏன் சில விடயங்கள், அதாவது ஹிஜ்ரி 60களில் சில மூத்தமானவர்கள் வருவாங்க, வாலிபர்கள் வருவாங்க, மடமையில் உள்ளவர்கள் வருவாங்க, அவர்கள் ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவாங்க. இது சம்பந்தமான நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் சொல்லி இருந்தேன் என்னுடைய தலையை வெட்டி இருப்பாங்க, அதனால அதை நான் சொல்லல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வரக்கூடிய எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் பரத்துவது அதன் மூலம் நமக்குத்தான் மிகப்பெரிய நஷ்டம், இஸ்லாமிய உம்மத்திற்குத்தான் மிகப்பெரிய சில நேரங்களில் அவமானங்கள் ஏற்படும். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது யோசிக்கணும், எனக்குண்டா படுது, உங்களுக்கு சரியா படுதோ தெரியா, இந்த எக்கச்சக்கமான குரூப்கள் எல்லாத்தையும் நாங்கள் டிலீட் பண்ணினோம்டா, ஆக தராமத். ஏன், ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு தான் போகுது, அவரும் அனுப்புறாரு, இவரும் அனுப்புறாங்க, அவங்களும் அனுப்புறாங்க, இவங்களும் அனுப்புறாங்க, அந்த குரூப் இருக்கிறதுனால தான் எங்களோட கால நேரம் போகுது. அதுக்குள்ள போனோம்னா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணேதா, நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தேதா, அரவர் ஒரு அவர் ரெண்டு அவர் மூணு அவர் என்று போய்கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாவுக்கு கொடுக்கிற நேரமும் அங்க வீணா போகுது. பஜ்ருடைய ஜமாத்துக்கு வரையில புள்ளு உங்களை காலையில ஸ்கூல் போவதற்கு எழுப்பாட்டேலா, மதரசா போவதற்கு எழுப்பாட்டேலா. ஏன், அவர்கள் படுக்கிறது இரவு ஒரு மணி, அவர்கள் படுக்கிறது இரவு 12 மணி. இன்னலி ரப்பி காலைக்கு ஹக்கா, உங்களோட அல்லாவுக்கும் ஒரு ஹக்கு உண்டு இருக்குது. உங்களோட அல்லாவோட ரகசியம் பேச, அல்லாவை வணங்க, அல்லாஹுடைய குரான ஓத. இன்னைக்கு பாருங்க, குரான் ஓதக்கூடிய காட்சிகள் ரொம்ப குறைவு. ஒரு காலத்துல ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால கிராமங்கள்ல மஸ்ஜிதில் உள்ள குரான் எல்லாம் பழைய பழைய குரான். என்ன செய்வாங்க, வீட்டில் ஒரே ஒரு குரான் தான் இருக்கும், அது கிழிஞ்சி இருக்கும், அதை செலோடேப்பால ஒட்டுவாங்க, கம் போட்டு ஒட்டுவாங்க. எங்களுடைய பெற்றோர்கள் அதை ரொம்ப கவனமா பாதிப்பாங்க. ஏன், அந்த குரானை ஓதி ஓதி அவ்வளவு சீக்கிரமா டேமேஜ் ஆகிக்குது. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இந்த அநேகமான மஸ்ஜிதுகள்ல பசந்து கடிக்க வச்சிருக்கிறாங்க குரான். 50 குரான் 100 குரான் இருக்குது. அந்த குரானுடைய அடுக்கி வைக்கிற காட்சியை பார்த்தாலே விளங்குது, மாச கணக்கில் இதிலிருந்து யாரும் குரானை எடுத்ததில்லை. நாங்க யோசிக்கணும், முந்தைய ஒரு காலத்தில் எங்கட மஸ்ஜிதுகள்ல பெரிசா அலங்காரங்கள் இல்ல, லைட்டுகள் இல்ல, காப்பட்டுகள் இல்ல, ஏசிக்களோ பெயின்களோ இல்ல. எங்கட மூதாதையர்கள் காலையில 10 மணிக்கு ஜும்மாவுக்கு வருவாங்க, 10:30 மணிக்கு வருவாங்க, வந்து பயான் வார வரைக்கும் ஏதோ அமல்கள்ல இபாதத்துல வணக்கங்கள் ஈடுபடுவாங்க. ஆனா இன்றைக்கு மஸ்ஜித் எல்லாம் அலங்காரம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படுது, ஆனால் அமல்கள் அங்கே இல்ல, வணக்கங்கள் அங்கே இல்ல. ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகின்றார், இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இருக்குது, நான் ஒரு 2 பேஜ் குரான் ஓதுவோம் என்றால் அதுவும் இல்ல. அவரும் ஒரு மூலையில் உட்கார்ந்து அவர் மொபைல் போன்ல, இன்னொரு ஆள் அவரும் SMS, இன்னும் ஒரு ஆள் அவரும் அவருடைய போன்ல எதையோ கிண்டிக் கொண்டிருக்கிறார், தனம் குடித்ததோடு ஓடுகின்றார். ஏன், அங்கு அவருக்கு வைப்ரேஷன் வந்துருச்சு, தொழும் போது ஏதோ போன் வந்ததாக. சலாம் கொடுத்ததற்கு பின்னால துஆவும் இல்ல, சலாம் கொடுத்ததற்கு பின்னால ஜிக்ரும் இல்ல, சலாம் கொடுத்ததற்கு பின்னால சுன்னத்தான தொழுகைகளும் இல்ல. அதுக்கு முந்தி வந்தாருண்டா, பரதான தொழுகைக்கு முன்னால ஏன் சுன்னத்துண்டா, சுன்னத்தை தொழுதுட்டு நீங்க ஃபர்துக்கு ஆயத்தமாகுங்க. பரதான மிக முக்கியமான தொழுக, சுண்ணத்து தொழுகையில ஈடுபட்டு பரதான தொழுகைக்கு ஆயத்தமாகுங்க என்பதனால பருதுக்கு பின்னால ஏன் சுண்ணத், அந்த பருதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தா அந்த சுண்ணத்தின் மூலமாக இந்த பருது ஈடாகும். ஆனால் முன்னாலும் அவர் போன்ல தான் இருக்கிறாரு, முன்னாலும் அவர் பேஸ்புக்கில் இருக்கிறாரு, எதையோ பார்த்து கொண்டிருக்கிறாரு, எட்டாம சுண்ணதோடு ஓடி வந்து தக்பீர் கட்டுகின்றார். நாங்க யோசிக்கணும் எங்கட எண்ணத்துல இது வரும், நாங்க முன்னால பார்த்த அந்த காட்சி வருமா வராதா, எங்கட தொழுகையுடைய நிலைமைகள் என்ன. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களை அறியாமல் மொபைல் போனுக்கு மிகப்பெரிய நேர காலங்கள், எங்களை அறியாமல் சோசியல் மீடியாக்களுக்கு மிகப்பெரிய கால நேரங்கள், அதில் எங்களை செய்திகளை பரத்துவதற்கு அல்லது வேறு ஒருவர் அனுப்பிய செய்தியை ஷேர் பண்ணுவதற்கு எங்கட காலம், எங்கட நேரம், எங்கட பணம். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டிருந்தாங்க, உலகத்துடைய ஆகப்பெரிய பணக்காரர்களுடைய புள்ளி விவரத்தில் அந்த பேஸ்புக் உரிமையாளர் நாலாவதோ மூணாவதோ. அவனை பணக்காரனாக ஆக்கினது யாரு? அவர் சும்மா பணக்காரன் ஆகிறதா? உலகத்தில் உள்ள மக்கள் தான் அவனை பணக்காரனாக மாற்றுறது. ஏன் அந்த அளவுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அதற்கு பணங்களை செலவழிக்கின்றோம். அதன் மூலம் முழு உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்களுடைய பட்டியல் ஒன்னாவதோ மூணாவதோ நாலாவதுக்கோ வந்து விடுகின்றார். எங்களை சமூகத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்கள் அதுல செலவழிக்கிற ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வினாடிக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஷைத்தான் சில வேளை எங்களை வழிகெடுத்துருவான், ஒரு நல்லதான் காட்டுவான், இது நல்ல பயான் தானே, இது நல்ல கராத்து தானே, இது நல்ல செய்தி தானே என்று காட்டுவான். அதற்குள்ள போகும்போது சைத்தான் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று லிங்க் ஆகும், சரி அதை போய் பார்ப்போமே என்று போறது தான். அதுல பல மணி நேரம் கழிந்து விடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும், தேவையில்லாத குரூப்களை டிலீட் பண்றது. நாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், என்னுடைய முக்கியமான எல்லா பணிகளையும் முடித்ததற்கு பின்னால்தான் அதற்கு டைம் கொடுப்பேன். ஒரு சிலரை நாங்க பார்க்கலாம், ஏதாவது வந்தா மறு வினாடியே ரிப்ளை பண்றாரு. ஏன் அவர் ஒன்லைன்ல இருக்கிறார் என்று விளங்குது. அந்த வேகத்தில் அவர் உடனடியாக அவருடைய கருத்தை எழுதுகின்றார், அவருடைய கருத்தை பதிவிடுகின்றார், மற்றவருக்கு ரிப்ளை பண்ணுகின்றார் என்றால் ஒன்லைன் இருந்து கொண்டிருக்கிறாங்க என்ற அர்த்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் எங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக்கு, எங்கட கண்ணுக்கும் ஒரு ஹக்கு, எங்கட மனைவி மக்களுக்கும் ஒரு ஹக்கு, எங்கட ரப்புக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்குது. இவைகளை நாங்கள் மறந்துடக்கூடாது. மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் நேர காலத்தை டைமை பிரிக்கிற மாதிரி இதற்கும் கொஞ்சம் நேரத்தை பிரிச்சுட்டு மற்ற வேலைகளை செய்தோம் உண்டா? ஓரளவு கயாமனால அல்லாஹ்ட எங்களால இலகுவான முறையில பதில் சொல்லலாம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஷைத்தான் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய வலைகளில் சிக்கிவிடாமல் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருடைய கால நேரம் உனக்கு விருப்பமான செயல்களில் கடிய தௌஃபீக் செய்வாயாக. உனக்கு விருப்பம் இல்லாத பாவமான காரியங்களிலிருந்து நம் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன்.
வல்ஹம்துலில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah. Subhanallah, walhamdulillah, wala ilaha illallah.